நமஸ்காரம். நேற்று சூரிய வம்சத்தை பற்றி சொல்லியிருந்தேன். இன்று சந்திர வம்சத்தை பார்ப்போம். பிரம்மாவிடத்தே சப்த ரிஷிகள் தோன்றினார்கள். மரீச்சி, அத்ரி, அங்கிரஸ், புலஹர், புலஸ்தியர், கிரது, வசிஷ்டர், இவர்கள் எழுவரும் பிரம்மாவினுடைய மனத்திலிருந்து தோன்றியவர்கள். அதில் அத்ரி எனும் ரிஷி மிகவும் பெருமை வாய்ந்தவர். அந்த ரிஷி கடும் தவம் புரிந்தார். ஆகாயத்தை நோக்கி கைகளை உயரப்பிடித்துக் கொண்டு வெகு நாட்களுக்கு தவம் செய்தார். அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அது 10 திக்குகளிலும் பெருகியது. அதாவது வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, நடுவில் உள்ள வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு, மேல் நோக்கி, கீழ் நோக்கி என்று 10 திக்குகள். அந்த ஒவ்வொரு திக்குக்கும் ஒரு திக் தேவதை உண்டு, ஒரு பெண் தேவதை. அத்ரியனுடைய கண்ணீர் அந்த பெண் தேவதையில் பட்டு அவர்கள் அந்த கண்ணீரையே கர்ப்பமாக தரிக்க முயன்றனர். ஆனால் அது முடியாமல் கீழே விட்டுவிட்டனர். அப்படி பிறந்தவர்தான் சோமன் என்று சொல்லப்படுகிறார். சோமதேவன்தான் சந்திரன். முழுமை பெறாத சோமனை பிரம்மா தன் தேரில் வைத்துக் கொண்டு 21 முறை பூமியை வலம் வந்தார். அப்போது அந்த சோமனிடத்தில் இருந்த அமுதம் போன்ற கலைகள் நாலாபுரமும் சிந்தித்து சற்று சிதறிற்று. சோமனன் கலைகள் அமுதம் போல் இருக்கிறபடியால் அது சிந்தின இடத்திலெல்லாம் மிக உயர்ந்த ஓஷதிகள், வனஸ்பதிகள் உருவாயின. அதாவது மூலிகை செடிகள், வேர்கள் முதலானவை உருவாகின. அதுகொண்டுதான் மனித இனமே சிறந்த வைத்தியத்தை பெறுகிறது. இப்படி உலகத்தை சுற்றி வந்தவுடன் பிரம்மா கொடுத்த ஆரோக்கியத்தோடு சோமன் முழுமை பெற்றார். அவரே சந்திரன். தக்ஷ பிரஜாபதியினுடைய 27 பெண்கள் தான் 27 நட்சத்திரங்கள். அவர்கள் அனைவரையும் சந்திரனே கல்யாணம் பண்ணி கொண்டார். அதிலே ரோஹிணி தேவியின் இடத்துலதான் அவருக்கு அதிகமான பிரியம். இப்படி இருக்குங்கால் சந்திரனுடைய வம்சத்தில் புரூரவஸ் என்னும் அரசன் பிறந்தார். அவர் ஊர்வசி தேவியோடு வாழ்ந்தார். புரூரவாவனுடைய வம்சம் மிகவும் சிறந்தது. அதை 3 கிளைகளாக நாம் பார்க்கலாம். அமாவசு என்னும் ஒரு மகன், அவர் மூலம் வளர்ந்த கிளை. ஆயு என்று மற்றொரு மகன், அவர் மூலம் 2 கிளைகள் வளர்ந்தன. ஆக மொத்தத்தில் 3 கிளைகள். அதில் முதல்ல அமாவசு, அதில்தான் குஷன் பிறந்தார். குஷனுக்கு குஷனாபன், குஷனாபனுக்கு காதி, காதிக்கு விஸ்வாமித்திரர், அதாவது குஷிகர். இது ஒரு கிளை. அப்ப இவர்கள் எல்லாரும் சந்திர வம்சத்தை சேர்ந்தவர்கள். அடுத்தது ஆயுவினுடைய கிளை. அதிலே ஒரு கிளையாக வைத்தியத்துக்கு கடவுளாக போற்றப்படும் தன்வந்திரி பிறந்தார். அமுதக்குடத்தை கையிலேந்தியவர். ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் தன்வந்திரி சன்னதியில் கையில் அட்டை பூச்சியோடு சேவை சாதிக்கிறார். அறுவை சிகிச்சை பண்ணுவதற்கு அந்த நாளில் பயன்படுத்தினார்களாம். ஆயுர்வேத சாஸ்திரம் 8 அத்தியாயங்களோட கூட அவரால் நன்கு பிரவர்த்தனம் பண்ணப்பட்டது. இனி புரூரவாவுக்கு பிறந்த ஆயு அவனுடைய மற்றொரு கிளை. அதில்தான் நஹுஷன் மகாராஜா பிறந்தார். நஹுஷனிடத்தே யயாதி தோன்றினார். யயாதியினுடைய மூத்த பிள்ளை யது, கடைசி பிள்ளை புரு. யயாதியினுடைய சாபத்தாலே யது மகாராஜா பட்டாபிஷேகத்தை இழந்தார். அந்தகர்கள், விருஷ்ணிகள், போஜர்கள் என்று பலரும் யதுவின் வம்சத்தில் தோன்றினர். அவர்களுடைய வம்சத்தில்தான் குகுரன், பஜமானன் என்று இருவர் தோன்றி, அதிலே குகுர வம்சத்தில் கம்சனும் தேவகியும் பிறந்தனர். பஜமான வம்சத்தில் சூரசேனர் பிறந்து அவருக்கு வசுதேவர் பிறந்தார். வசுதேவருக்கும் தேவகிக்கும் கல்யாணமாகி கண்ணன் அவதரித்தார். அப்ப கண்ணன் யாதவன் சொல்லப்படுகிறார், யது குலத்தில் பிறந்தபடியால். இனி கடைசி பிள்ளை புரு என்று சொன்னேன். அந்த புருவின் வம்சத்தில் தான் சந்தனு மகாராஜா பிறந்தார். சந்தனுவனுக்கும் கங்காதேவிக்கும் பிறந்தவர் காங்கேயர், தேவவிரதர் என்னும் பீஷ்மர். சந்தனுவுக்கு சத்யவதியோடே சித்ராங்கதன், விசித்திர வீரியன் என் இரண்டு மகன்கள் பிறந்தார்கள். சித்ராங்கதன் ஒரு கந்தர்வனோடு சண்டையிட்டு இறந்தான். விசித்திர வீரியன் அம்பிகா, அம்பாலிகா என்று இரண்டு பேரை கல்யாணம் செய்து கொண்டார். அதில் மூத்தவளுக்கு திருதராஷ்டிரனும் இளையவளுக்கு பாண்டுவும் பிறந்தனர். திருதராஷ்டிரனிடத்தே துரியோதனன் 100 பேரும் ஒரு பெண்ணும், பாண்டுவுக்கு குந்தி தேவியினிடத்தில் 3 பிள்ளைகளும், மாத்ரி தேவியினிடத்தில் 2 பிள்ளைகளும் பிறந்தார்கள். ஆக இப்படியாய் சந்திரவம்சம் மிக பெரிதாக கப்பும் கிளையுமாக வளர்ந்து பாரத தேசத்துக்கே பெருமை சேர்த்தது. அப்ப சூரியவம்சம், சந்திரவம்சம் இந்த இரண்டையும் சுருக்கமாக பார்த்திருக்கிறோம்.